திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்பும் சைவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவம் ஆவது ஆரோ அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு, திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து, அருமையான முறையிலே நாள்தோறும் இந்த எளிஞான பூஜையினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ நம்ம நேற்றைய சிந்தனையோட தொடர்ச்சியா அந்த அறம் செய்வது, அறம் செய்வதே எதுக்குன்னா நமக்கு வந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தான். அது கண்டிப்பா செஞ்சா தான் இறை அருளை பெற முடியும் அப்படிங்கிறத நமக்கு பல வகையில எடுத்து சொல்லிட்டே போறார் திருமூல தேவநாயனார். இன்பம் இடரென்று இரண்டுற வைத்தது முன்பவர் செய்கையினாலே முடிந்தது, இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள், அன்பிலார் சிந்தை அறமறியாரே என்று சொல்கிறார். உபாயம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா உய்யவில்லையே அப்படின்னு ஆன்மாக்களை பார்த்து அவர் இறங்குகின்றார். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பழைய பிறவிகள்ல செய்த நல்வினை தீவினை, அந்த இரண்டு வினை அதான் இன்பம் இடர் என்று இரண்டுற வைத்தது முன்பவர் செய்கையினால் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முற்பிறவிகள்ல செய்த நல்வினை, நல்ல காரியங்கள், அத புண்ணியம்னு சொல்லலாம், நல்வினைன்னு சொல்லலாம். அப்ப அந்த நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், அது வந்து என்னவா மாறுது, நல்வினை வந்து என்னவா மாறும்னா புண்ணியமா மாறும். அந்த புண்ணியம் இன்பத்தை தருகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில இன்பமா இருக்கணும்னா முற்பிறவிகளில் செய்த நல்வினை. அதை எப்படி செய்யலாம்னா, மனசால நல்ல எண்ணங்கள், வாக்கால நல்ல வார்த்தைகள், செயலால நல்ல செயல்கள். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் அப்படிங்கிறார் இல்லையா வள்ளுவர் பெருமான். நேத்து கூட பார்த்தோம், யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரைதானேன், அந்த மாதிரி எல்லாம் பேசுவோம். தவறான வார்த்தைகளை சொல்லி யாரையாவது திட்டணும், தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் பண்ணணும். ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு பிறவி, ஒவ்வொரு எண்ணத்துக்கு ஒவ்வொரு பிறவி, ஒரு ஒரு செயலுக்கு ஒரு ஒரு பிறவி. அப்ப பிறவி வேண்டாம் முக்தி அடையணும்னு நினைக்கும் போது, முக்கரணங்கள் அதாவது மனம் மொழி மெய் அல்லது மனம் வாக்கு காயம், இந்த மூணையும் சுவாமிகிட்ட செலுத்தணும். மனதால் தியானம், வாக்கால் இறைவன் புகழை பாடுதல் பேசுதல், அல்லது மொழியால், மொழினா லாங்குவேஜ்னு புரிஞ்சிடக்கூடாது, நம்ம பேசுறது. அப்புறம் காயம் அல்லது மெயினா உடம்பு, உடம்பு சார்ந்தது என்னன்னா பூஜை புனஸ்காரங்கள், அது எல்லாத்துலயும் வந்துடும். சரியையில இருந்து விளக்கு போடுறதுல இருந்து உளவாரப்பணி செய்யறதுல இருந்து கிரியை பூஜை பண்றதுல இருந்து எல்லாமே வரும். அதனால அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இந்த மூணால நல்லது பண்ணும்போது புண்ணியமா மாறி நமக்கு இன்பத்தை தர்ற மாதிரி, இந்த மூணால கெட்ட எண்ணங்கள், தீய சொற்கள், தீய செயல்கள், அடுத்தவங்களுக்கு இடர் கொடுக்கற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் செஞ்சோம்னா அது வந்து பாவமா மாறி அது நமக்கு துன்பத்தை தரும். புண்ணியம் ஒரே வகைதான், பாவம் கெட்டதெல்லாம் நினைச்சாலோ பேசினாலோ செஞ்சாலோ பாவமா மாறி துன்பத்தை தரும். அதே சமயம் நல்லதை நினைக்கல, நல்லதை பேசல, நல்லதை செய்யலைன்னா அதுவும் பாவம்தான். ரெண்டு வகையில பாவம் சேரும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யத்தக்கது செய்யத்தகாதது, தக்கன தவிர்வன அப்படிங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதனால கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த ரெண்டும் நமக்கு எதற்காக வருதுன்னா முற்பிறவிகள்ல செஞ்சதுனால நமக்கு வருது. அப்போ எதனால இன்பம் வந்தது? தக்கவர்க்கு நம்ம நல்ல விஷயங்கள் இப்போ மகேஸ்வர பூஜைக்கு கொடுத்தோம், உழவார பணிக்கு கொடுத்தோம், திருக்கோயில் நடக்கு, மடத்துல வேலை நடக்கு, திருப்பணிக்கு கொடுத்தோம். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யும்? நல்ல அந்த தானத்தினால நமக்கு இம்மையில நமக்கு இன்பம் எய்துகிறோம், அது மறுமைக்கும் வரும். அப்ப இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஈகிலா பேது இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதிகள் அப்படின்னா, இதை பார்த்தும் கொடுக்கணுங்கிற உணர்வே இல்லாத பேதைகள்னா அறிவிலிகள், அறிவற்றவர்கள். அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அன்பிலார், அவங்கள்ட்ட அன்பு இல்லை. அன்பு இருந்தா நிச்சயமா இப்படி பதுக்க மாட்டாங்க, தன்னால முடிஞ்சதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறத்தை வந்து சிந்தை அற மனசால கூட அறத்தை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. அப்புறம் என்னைக்கு பாவம் தீர்றது, என்னைக்கு புண்ணியம் கிடைக்கிறது, எப்போ பிறவி முடிஞ்சு முக்திக்கு போறது, அதனால அந்த ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இதில் சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோ நடுவல்ல செய்தின்பம் நாடவும் ஒட்டாம் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யிர் பசுவது வாமே அப்படிங்கிறார். கெடுவதும் ஆவதும், அதாவது அழிவதும் ஆவதும் கேடில் புகழோ, அதாவது குற்றமே இல்லாத புகழை உடைய அந்த சிவபெருமானாலதான். அதனால ஒருத்தன் நடுநிலைமை தவறுனா அவன் இன்பத்தை நினைக்க கூட முடியாது. நடுநிலைமையில இருக்கணும், கெட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கணும் இல்லையா, அதை விளக்கலைன்னா அவனுக்கு இன்பம் எங்க இருந்து வரும் இல்லையா? ஒரு 10 கொலை பண்றான், 10 பேரை மனநோக பேசுறான், ஒரு 100 பேரை வீணா போகணும்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறான், அப்புறம் எங்கிட்ட இருந்து அவனுக்கு இன்பம் வரும்? அதனால அதை சொல்றாரு, அப்படி இருந்தா சுவாமி இன்பத்தை எண்ண கூட விட மாட்டாரு. இன்பம் நாடவும் ஒட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இடுவதும் ஈவதும் எண்ணுமின் எல்லாருக்கும் கொடுக்கணும் உதவணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்க வேண்டும். இன்பம் படுவது செய்யில், அதாவது இன்பம் அழிவதற்கு ஏதுவான வினைகளை செய்யக்கூடாது, செய்தால் பசுவது வாமி அப்படின்னா பார்த்தா மக்களாக இருப்பாங்கள், ஆனா மாக்கள், மா அப்படிங்கிறது விலங்குகளை குறிக்கும். விலங்கோடு மக்கள் இணையர், ஏனைய இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதான்னு திருவள்ளுவர் தேவநாயனார் சொல்றாரு. நமக்கு படிக்க வேண்டிய ஞான நூல்களை படிக்காதவங்களை பார்த்தா மனித உருவில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்றார். அதனால தக்கவர்க்கு இடுவதும் வரியார்க்கு ஈவதும் இந்த ரெண்டும் நம்ம கண்டிப்பா செய்யணும். இட்டார்க்கு இட்ட பலன், ஈந்தார்க்கு ஈந்த பலன்னு ஒரு வழக்காறு இருக்கு. அதன்படி நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியமானது கிடைக்கும், அதனால கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அதுபோல செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லங்கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கைத விற்குறியாமே அப்படின்னு சொல்றார். வறுமையை நீக்கிறதுக்கு என்ன வழினா இறைவனை வழிபடுவது. ஆனா வறுமையை நீங்கிறதுக்கு இறைவனை வழிபடுறவங்களாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவர் யார் யாரோ அதட்டித்த நின்று செல்வம் கொடுக்கிறாரோ அவங்களெல்லாம் கும்பிடுறாங்க. செல்வம் கிடைக்கிறதுக்கு ஏதுவா என்னென்ன பூஜை பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா சுவாமியை வணங்கினா அவர் ஐஸ்வர்யேஸ்வரர், சகல ஐஸ்வர்ய சம்பன்னன். இவரை வணங்கினா இவர் சொல்லித்தான் குபேரனோ லக்ஷ்மியோ கொடுக்க முடியும் நமக்கு. அல்ல, அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நிறைய செல்வம் இருந்ததுன்னா தன்னால என்ற செல்வம் நிறைய இருக்கிறதுனால நான் எத்தனை பேருக்கு வாழ்வழிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருமாக்குற தன்மை வந்து எதனால வருதுன்னா அவங்க அறிவு மயங்கிறதுனால வருது. அவங்கள புல்லறிவாளர்கள், அதாவது இந்த செல்வம் இப்ப எப்படி வந்ததுன்னா இவங்க முற்பிறவியில நல்வினை கொஞ்சம் நல்லா செஞ்சிருந்திருக்கணும், அதனால இப்பிறவியில இறைவன் வந்து செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதை அறியாம அவங்க மயங்கிறதுனால அவங்களுக்கு புல்லறிவாளர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு இல்லங்கருதி இறைவனை ஏத்துமின், நம்ம மனசுல பொன்னெழுத்துக்களால பொறிச்சு வைக்க வேண்டிய ஒரு வாக்கியம். இல்லம் அப்படிங்கிறது வீடு, இந்த இடத்துல வீடுங்கிறது வீடு வேறு, சிவலோகத்தை அடையிறது. அதனால வீடு பேட்டினை விரும்பி இறைவனை ஏத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்ல ஒரு வில்வித்தையில வல்லவன் வந்து ஒரு இலக்கை நோக்கி அவன் வந்து அந்த அம்பை எய்யறான், அது கரெக்டான இடத்துல போய் தைக்கிற மாதிரி நீங்க இறைவனை ஏத்தினால் உங்களுக்கு எல்லாம் தவறாம கிடைக்கும். அவன் எப்படி அந்த இலக்கை நோக்கி, நமக்கு இலக்கு வந்து இறைவன் அப்படிங்கிறத அழகா இந்த பாடல்ல சொல்லி கொடுத்துருக்கார். இதைத்தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தம்மையே புகழ்ந்து, இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாத, யாராவது பணக்காரங்களை பார்த்தா அவங்கள புகழ்ந்து பேசாதீங்க. எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள், புகழூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய இறைவனை பாடுங்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும். இந்த பிறவியில வாழ்வதற்கு ஆடையும் உணவும், உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்திருந்தாரு. ஏத்தலாம் இடர் கடலும், அவரை புகழ்ந்து பாடுனா நமக்கு இடரெல்லாம் நீங்கிவிடும். அது மட்டும் இல்ல, இம்மைக்கு மட்டும் இல்ல, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லைன்னு சொல்றோம். எந்த சந்தேகம் இல்லாம சிவலோகத்துக்கும் போகலாம். இதே கருத்தை ஒத்திருக்க ஞானிகளுக்கு ஒத்த கருத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் அது அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். இப்போ இந்த அறம், அறத்தை பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தால நமக்கு என்ன சொல்ல போறாருன்னா அன்பை பத்தி சொல்லுகிறார். அன்புடைமை, திருவள்ளுவர் தேவநாயனாரும் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வகுத்து கொடுத்துருக்காரு. இந்த அன்பு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதாவது அட்ட புஷ்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவாமிக்கு புறத்தையும் அகத்தையும் பூஜை பண்ணும்போது அட்ட புஷ்பம்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த பூஜைக்கு, அக பூஜைக்கு உள்ள அட்ட புஷ்பங்கள்ல அன்பும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக அதை சொல்லிட்டு இப்ப அது சம்பந்தமான ஒரு சித்தியார் பாடலை முதல்ல சிந்திக்கலாம். அதன் பின்பாக இந்த திருமந்திர பாடலை நம்ம சிந்திப்போம். இப்போ திருமந்திரத்தை நம்ம சிந்திச்சுட்டு வர்ற எல்லாமே இயம நியமங்கள் தான். நட்டாங்க யோகத்துல இயமம் நியமம்னு வருதுல, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதை செய்யணும், அதை செஞ்சா முதல்வன் நமக்கு நல்ல பயன் தருவார் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு சித்தியார் பாடல். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலாதவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவு, அறிவோடு அர்ச்சித்தலாகி, அதுக்கு அடுத்தால அர்ச்சித்தலாகி, இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள். இந்த மாதிரி அறங்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். இதப்புறம் ஒழுங்கா ஒருத்தன் அனுஷ்டிச்சு வந்தான்னா முதல்வன் வந்து இதையெல்லாம் தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயன் தருவார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் முதல்ல, அந்த 16 அறங்கள்ல முதலாவது ஒழுக்கம். உயர்ந்தவர்கள்ட்ட எப்படி நடக்கணும், தன்னை விட உயர்ந்தவர்களிடம் எப்படி பொருந்த நடக்கணும், அது ஒழுக்கம். எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கணும் நம்ம. அடுத்து அன்பு, சுவாமி மேலேயும் அன்பு இருக்கணும், அடியார்கள் மேல அன்பா இருக்கணும், குரு மேல அன்பா இருக்கணும். அடுத்து அருள், அருள்னா கருணை. ஆச்சாரம், அவங்கவங்க குலத்துக்குள்ள கிரியைகள் அதை அனுஷ்டிக்கணும். அப்புறம் உபச்சாரம், தக்கோர்களுக்கு செய்யக்கூடிய உபசரிப்பு. உறவு, எல்லார்கிட்டையும் ஒரு நட்போட இருக்கணும். சீலம், நற்குணங்கள் அது உடையவரா இருக்கணும். வழுக்கிலா தவம், ஐம்பொறிகளுக்கு அடிமையா ஆன்மா இருக்கு, அப்படி இல்லாம இந்த ஐம்பொறிகளை அடக்குதல், விரதம் காத்தல், என்னென்ன முக்கியமான சைவ விரதங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுஷ்டித்தல், அது வந்து தவம். அடுத்து தானங்கள், இப்பதான் நம்ம சிந்திச்சு முடிச்சோம் தான சிறப்ப. தக்கோர்களுக்கு உவகையோடு செய்யக்கூடிய தானம். வந்தித்தல், தன்னை விட மூத்தவர்களை வணங்குதல். வணங்கல், எல்லாரையும் வணங்குதல். வாய்மைனா நமக்கு தெரியும் உண்மை மெய்மை அப்படின்னு சொல்லி. அழுக்கிலா துறவு, இந்த பிறர்மனை விளைதல், வரைவின் மகளிர், அந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்கக்கூடாது. துறவுன்னா அதான் மனசுல ஒரு கட்டுப்பாடோட ஆண்கள் இருக்கணும். அடக்கம், தீய நெறிகள்ல செல்லாம அடங்கி இருக்கிறது. அறிவு அப்படின்னா இது தக்கது இது தகாததுன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தெரிய போதாது, அதை பகுத்து அறிஞ்சு அதுல நிக்கணும். அர்ச்சித்தல் அப்படின்னா அங்கனும் பூஜித்தல், பூஜை பண்றது. அதுக்கு அடுத்தால இழுக்கிலா அறங்கள், இதெல்லாம் குற்றமற்ற அறங்கள், அதனால நீ இதுல நல்ல உடன்பட்டு செயல்பட்டு கொண்டு வந்தேன்னா இறங்குவான், பணி இறங்கல், இறைவன் கருணை கூர்ந்து உனக்கு அருள் செய்வான். இது முதல்வன் நமக்காக விதித்த விதிகள். இந்த 16 அறங்கள் நமக்கு இதுல சொல்லுது, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அட்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இயம நியமங்களில் அடங்கும் அப்படிங்கிறத நாம மனதில் கொள்ள வேண்டும். சரி, இந்த அன்பு வந்து நான் சொன்ன மாதிரி அகபூஜைக்குள்ள அட்ட புஷ்பத்துல, அன்னைக்கு கொல்லாமை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் அட்ட புஷ்பத்துல ஒன்னா இருக்கு. அப்ப உயிரோட குணம் என்ன அப்படின்னா அன்போட இருத்தல். அந்த அன்போட நம்ம இருக்கணுங்கிறத உடன்பாட்டிலையும் எதிர்மறையாகவும் சொல்லுகின்றார். அறம் அப்படின்னே சொல்லியாச்சு, முதல்ல அறத்தை பார்த்தோம். அறம்னால என்னது, இறைவனுடைய தாழ் பணிதல், அன்போடு வழிபடுதல். இப்ப அவருடைய சிறப்பியல்பு, அவருடைய அடி அடைந்தவர்களை எழுதக்கூடிய பயன், இதையெல்லாம் உணர்த்தி நமக்கு நம்ம அறம் செய்தால் என்ன நன்மை, செய்யாட்டா என்ன தீமை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, இதுல இந்த அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கார். திருவருட் பயன்லையும் இன்பில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இன்பங்களோடையும் இனிமையா உடையதுன்னு சிறப்பித்து சொல்லப்படுவது எதுன்னா பேரின்பம், அதான் முக்தி. அது வேணும் அப்படின்னா இப்பமே நமக்கு அன்புங்கிறது இருக்கணும். இப்ப நம்ம கிட்ட நல்ல அன்புடைமைங்கிற குணம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த பிறவிலேயே முக்தி கிடைக்கும். இந்த அன்பு நிலை வந்து தனக்கு நிலையாக உடையது உள்ளது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புடையவர்களுக்கு பேரின்பத்தை நுகர முடியும். அப்ப இறைவன் பால் மெய்யன்பு, நான் சொல்லிட்டே போலாம், அயரா அன்பு, கூடும் அன்பு. அதாவது அன்பு வந்து போன நொடியை விட இந்த நொடியில இறைவன் மேல கூடும். நேற்றையை விட இன்றைக்கு கூடணுங்கிறத விட போன நொடியை விட இந்த நொடி கூடும். அதான் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விழுங்கினார் அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்லியிருக்கு. தீர்ந்த அன்பு திருவாசகம் சொல்லுது, இதுக்கு மேல அன்பே இல்லைங்கிற அளவுக்கு இறைவன் நம்ம அன்பு செலுத்தும். அயரா அன்பு நமக்கு இவர் சொல்றார், மெய்கண்ட தேவநாயனர் சிவஞான போதம் 11 சூத்திரத்துல சொல்றார். அதனால அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மெய்யன்பா இருக்கணும், பேரன்பா இருக்கணும், அதனால நமக்கு வீடு வேறு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம அதை மனதில் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புன்னா தொடர்புடையவர்கள் மேல நம்ம காட்டக்கூடியது அப்படின்னு உலகியல் நூல்கள், நீதி நூல்கள்லாம் சொல்லும் நமக்கு. ஆனா ஞான நூல்கள் வந்து இறைவன் மேல் செலுத்துவதுதான் அன்பு அப்படின்னு சொல்லும். இப்ப நம்மை போன்ற சக உயிர்கள் மேல நம்ம அன்பு காட்டுறோம்னா அது சுகதுக்கத்துக்கு ஏதுவான ஊறு விளைவிக்கும். ஆனால் இறைவனிடம், சிவபெருமானிடம் செலுத்தப்படக்கூடிய அன்புதான் நம்மை சிவமாக்கும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன்னு மணிவாசக பெருமானும் சொல்லுவார். அதனால இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சு, சக மனிதர்களிடம் அன்பு வச்சா நிச்சயமா சுகதுக்கத்துக்கு நமக்கு ஒரு நேரம் அவங்க எப்படி இருப்பாங்க, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, நமக்கு அவங்களால ஒரு சுகதுக்கம் வரும். ஆனா சுவாமி மேல அன்பு வச்சா எந்த நாளும் நமக்கு எந்த துன்பமும் வராது, அவர் கருணையே வடிவானவர் அப்படிங்கிறத நம்ம மனசுல அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானது உயிர்ட்டந்து வெளிப்பட்டு இறைவன்கிட்ட படருது. அப்படி படறதுனால இந்த உயிரானது உயிரை வந்து இறைவன் வந்து கனிய வைத்து சிவமாக்குகிறார். ஏற்கனவே உயிர்கள்ட்ட அன்பு வடிவமாக சிவபெருமான் இருக்கின்றார், அதையும் உலகம் அறிய மாட்டேங்க. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, கூடவே அன்பே வடிவா இறைவன் இருக்கின்றார், தெரிய மாட்டேங்குது. அடுத்து வேற வேறையா நினைக்காதீங்க அன்பையும் சிவத்தையும் அப்படின்னு சொல்றது அறிவிலாருங்கிறது அனுபவ ஞானம் இல்லாதவர்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும், கடவுள் வந்து அன்பு வடிவமானவர் அப்படிங்கிறதுதான் இதோட பொருளை தவிர அன்பே கடவுள்னு இதுல சொல்லல. அதனால அப்படி நாம் தவறாக பொருள் கொள்ளக்கூடாது, அது சித்தாந்தத்துக்கு புறம்பாக இருக்கும். அதனால இறைவன் அன்பே வடிவமானவர், அன்பினில் விளைந்த ஆரமுதே இன்பமே என்னுடைய அன்பு, இதெல்லாம் திருவாசகத்துல வருது. அதனால இறைவன் வந்து அன்பு, அன்பு வடிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர அன்பே கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அப்படி நல்ல ஒரு ஒற்றித்து நிற்கும் போது அறிபவர்கள் நாம தன்னையும் அறியப்படும் பொருளாகிய சிவத்தையும் இதுக்கு அறியக்கூடிய கருவியா இருந்தது அன்பு. இது எதுவுமே வேறாகாம எல்லாம் ஒன்றா இருக்கும். நாம நம்ம செலுத்துற அன்பு, நம்ம செலுத்துற அன்பால இறைவன் அடையிறோம்ல, அந்த எதுவுமே நமக்கு தனித்தனியா தெரியாம எல்லாம் ஒற்றித்து உணர முடியும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவன் மேல நமக்கு எப்படி இருக்கிறது அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா பின்னி பிணைந்து கிடக்குது அப்படிங்கிறத அழகா காட்டுறோம். அதாவது பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்ற, அந்த பேணுதல்ங்கிறதே அன்புதான். இறைவன் மேல அன்பு செலுத்துறது தான். அந்த நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்னா மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கடையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையுள் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் என்றேன்னு சொல்றாரு இல்லையா நமது அப்பர் சுவாமி அப்படிங்கிறது. அதை இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இந்த அன்புடைமையை பத்தி வள்ளுவர் சொல்லும் போது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அழகா சொல்றாரு. அன்பு இல்லாதவங்க எல்லாம் தமக்குரியார், அவங்க எதையும் பிரத்தியாருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அன்புடையார் இன்பும் உரியர் பிறருக்கு, அவங்க எலும்ப கூட பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அப்படின்னு சொல்றாங்க. அறம் செய்பவர்களுக்கு, நல்ல புண்ணிய காரியங்களை செய்வர்களுக்கு அன்பு துணையாக இருக்கிறது. தீமைய ஒழிக்கிறதுக்கு, நன்மை நடப்பதற்கும் அதுதான் துணையா இருக்கு, தீமையை ஒழிப்பதற்கும் அன்புதான் துணையாக இருக்கிறது. இப்ப எலும்பில்லாத உயிரினங்களை எல்லாம் வெயில் வந்து ரொம்ப வருத்தம், அவங்களுக்கு அவங்களால அந்த வெயில தாங்க முடியாது. அதே மாதிரி அன்பில்லாத உயிரை வந்து அறக்கடவுள் வருத்தும். இன்பில்லதனை வெயில் போல் காயுமே அன்பில்லதனை அறம் அப்படின்னு சொல்றாரு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. மனசுல அன்பு இல்லாத மக்கள் இல்லறத்துல நன்கு வாழ முடியாது. அது எப்படி, எதுக்கு சமானம்னா வளம் இல்லாத பாலை நிலத்துல பட்ட மரம் தளிர்க்குமா பாலை நிலத்துல? அது மாதிரிதான் அசாத்தியமான ஒரு செயல், அரிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அன்பின் வழியது உயர்நில அகுதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அந்த அன்போட பொருந்தி நிற்கின்ற உடல் வந்து நிலைபெறும், நிலைபெறக்கூடிய உடம்பா இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு வெறும் எலும்பு மேல போத்தின தோல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்று பல வகையிலும் திருவள்ளுவர் தேவநாயனார் நமக்கு அன்புடைமையை பத்தி அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப மறவாமை வேண்ட, மறவாத அன்பு இருக்கணும். ஏதோ ஒரு நேரம் பூஜை பண்றது, ஏதோ கொஞ்ச நேரம் சுவாமியை நினைக்கிறது, அந்த அனுஷ்டானம் பண்ற நேரம், ஜபம் பண்ற நேரம், அந்த பூஜை பண்ற நேரம் மட்டும் நினைச்சு மிச்ச நேரம் மறக்க கூடாது. எப்போதுமே அவரை மறக்காம இருக்கணும். அதத்தான் அழகா பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே அப்படின்னு சொல்றாரு. சுவாமி கூட என்னோட அன்பானது அப்படியே பின்னி பிணைந்து கிடக்கிறது அப்படின்னு அழகா சொல்றாரு. நமது மணிவாசக பெருந்தர்மான், நம்ம எல்லாம் என்னெல்லாமோ சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். உந்தன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் வேண்டும்னு சொல்வார். அப்புறம் நம்மோட அன்பை பத்தி இன்னொரு இடத்துல விமர்சிச்சிருப்பாரு. யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேண்டும் நின் கலர்கண் அன்பு. எல்லாரும் ஒரு விஷயத்தான் நமக்கு திருப்பி 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 எடுத்து கொடுத்து நம்மளை வந்து வலியுறுத்துறாங்க. ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம், அன்பு செய்யணும் அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அது போல இன்னும் நமது தாய் மாணவர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லும் போது நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர்ங்கிற அபிஷேக தீர்த்தங்கிறார். பூசை கொள்ள வாராய் பராபரமேன், மனசுக்குள்ள கோயில் இருக்கு, நெஞ்சகமே கோயில் நினைவு தான் சுகந்தம். சுவாமிக்கு வந்து வாசனை பொருள் வந்து நம்ம நாம அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அங்க சிவமானம் கமலனும். அன்பு நம்ம சுவாமி மேல வச்சிருக்க அன்பு தான் அவருக்கு அபிஷேக தீர்த்தமா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய அந்த பாடல் கருத்தை நம்ம பார்த்தாச்சு. இறைவன் மேல நமக்கு அன்பு வந்து இறைவனுக்கும் உயிர் அனாதி நித்திய சம்பந்தம் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ளது. அதனால நம்மளோட அன்பு வந்து இறைவன் மேல அப்படி அவரோ சங்கார தாண்டவம் பண்ணிட்டு இருக்கிறார், ஞானமா நடராஜ மூர்த்தியாய் இருக்கிறார், அவர்கிட்ட என்னுடைய அன்பானது பின்னி கிடக்கின்றது. அப்ப என்னுடைய அன்பு பின்னி கிடப்பதால் அதற்கு பற்றுக்கோடாகிய இறைவன் என்னோடு பின்னி இருப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன செஞ்சா இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லும் போது, எதை வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க, அன்பு இல்லாம என்ன செஞ்சாலும் நீங்க இறைவனை அடையவே முடியாது அப்படின்னு சொல்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார்கன்றி என் போல் மணியினை எய்த ஒண்ணாதே அப்படின்னு சொல்ற. என் போல் மணியினை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, என் பொன் மணியினை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இதுல என்ன சொல்ல வாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்பை வந்து விறகாகவும் நம்முடைய சதைய வந்து வெட்டி அந்த நெருப்புல போட்டு வறுத்தாலும் இறைவன் வரமாட்டாரு. ஆனா நீங்க அன்போட மனசு உருகி குழையணும், அப்படி அகங்குழைந்தால் அவர் வந்து அவரை வந்து நாம் அடையலாம் என்று மிக அழகாக. என்னதான் இந்த வேள்விகள் மற்றது எல்லாமே வந்து பசு புண்ணியங்கள் தான், எவ்வளவு பசு புண்ணியம் செஞ்சாலும் அங்க அன்புங்கிறது முக்கியமா பிரதானமா இருக்கணும். அந்த அன்போட அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றாரு இல்லையா ஞானசம்பந்த பெருமான், அது மாதிரி அப்படி அகம் யாருக்கு குலைகிறதோ அந்த அகம் குலைதல் வந்து எதனால வரும்னா பதிஞானத்தால வரும். அப்ப பசு புண்ணியம் அல்லது பசுஞானத்தால் இறைவனை அடைய முடியாது, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை அடைய முடியாதுன்னு சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப பதிஞானம்ங்கிறது என்னது? அகம் குலைதல். அப்படி அகம் குலைந்தால் கண்டிப்பாக நாம் இறைவனை அடையலாம் என்று மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை நமக்கு பாடலாக தந்து அருளியுள்ள திருமூல தேவ நாயனார். அதாவது உடம்ப நீங்க அசுரத்தனமா வருத்தி செய்யற வழிபாட்டை விட மனசால நெகிழ்ந்து உருகி வழிபாடு பண்ணுங்க. சுவாமி எப்பவுமே நோக்கத்தை தான் பார்ப்பாரு, செயலை பார்க்க மாட்டார். அதனால அப்படி நாம் ஒரு கவனமாக வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்.